தமிழ் கிறிஸ்தவ செய்தியின் மூலமாக மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்ள செய்த தேவனுக்கு நன்றி.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன்.
மதம் அவசியமா என்பது இந்த தலைப்புக்கு அடங்கிய செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். அது புதிய ஏற்பாட்டு புத்தகம் 1 Corinthians 12:12 13 இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அத்தோடு கூட 3:4 நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவரவனுக்கு அருள் அறிவித்தபடியே நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனே எல்லாமாகும். இந்நாட்களிலே மதங்களை குறித்து அறிந்து கொள்வது நல்லது. மதம் என்ற சொல் ரிலிஜன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த ரிலிஜன் என்ற சொல் வருவதற்கு காரணமாயிருந்த மொழி லத்தீன் மொழி. அந்த லத்தீன் மொழியிலே ரிலிஜியோ என்று சொல்வார்கள். ஜியோ என்பது உலகத்தை குறிக்கும், லிக் என்பது டு பைண்ட், இணைப்பது என்று பொருள் குறிக்கும். ஆகவே மனித ஆன்மத்தை இந்த உலகிலிருந்து பிரித்து இறைவனோடு இணைப்பதற்கு பெயர் ரிலிஜன். மனித ஆன்மாவை உலகத்திலிருந்து பிரித்து அல்லது உலக பாவங்களிலிருந்து உலக அபிலாஷைகளிலிருந்து பிரித்து இறைவனோடு இணைக்கும் ஒரு மார்க்கத்தை ரிலிஜன் என்று சொல்லுகின்றோம். ஆகவேதான் இந்த ரிலிஜனை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. உலகம் எங்கெல்லாம் விரிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே மதம் இருக்கும். மனிதன் இருக்கும் இடத்திலெல்லாம் ஏதாவது ஒரு மார்க்கம் அல்லது மதம் அல்லது ஒரு ரிலிஜன் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவேதான் சமஸ்கிருத வேதத்தில் ஏகம் சத்விப்ரா பகுதா வதந்தி என்று ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பகுதா என்று சொல்வது சமயங்களை குறிக்கும், மதங்களை குறிக்கும். சமயங்கள் பலவாறு இருப்பினும் அதனுடைய தர்மம் அதனுடைய பொருள் ஒன்று. அதே போல குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது உம்மதும் வாகி தினுல்ஹக், நீங்கள் எல்லாரும் மனிதர்கள்தான், ஆனால் சமயங்கள் பலவாக இருக்கின்றன. மனித தோற்றத்திலே நிறங்கள் வித்தியாசமாயிருக்கலாம், மொழிகள் வித்தியாசமாயிருக்கலாம், ஆனால் அவனுடைய உருவத் தோற்றமும் அவனுடைய ஆன்மீகமும் உலகமெங்கிலும் ஒரே போல்தான் காணப்படுகின்றன. எனவே மதங்கள் என்று சொன்னவுடனே எம்மதம் உம்மதம் என்று சண்டையிடாதபடிக்கு அந்த மதத்தினுடைய உட்பொருளை மாத்திரம் அறிந்து கொள்வது நமக்கு பயனுடையதாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக வேத விளக்கம் என்ற ஒரு சிறுநூலிலே எழுதப்பட்ட ஒரு பகுதியை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகின்றேன். இதை எழுதினவர் கிறிஸ்தவர் அல்ல, பண்டித வினோபா அவர்கள். அவர் ஒரு சமஸ்கிருத வேத பண்டிதர், பாண்டித்யம் பெற்ற ஒரு அறிஞர். 17 மொழிகளை வாசித்து அறிந்தவர். அவருடைய நூலில் எழுதப்பட்டிருக்கிறது, வரும் காலத்தில் பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் மட்டும் இணைத்தால், அவைகளிடையே உள்ள பொருத்தத்தை மட்டும் கண்டால் போதாது. உலகில் ஹிந்து, புத்த, பார்சி, சமண, யூத, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, லாட்சே முதலிய எத்தனை சிந்தனையாளர்கள் தோன்றி உலகின் கருத்துக்களை கவர்ந்திருக்கிறார்களோ, எவர்களை கோடிக்கணக்கான மக்கள் ஏற்று அவர்கள் வழியை பின்பற்றி வந்திருக்கிறார்களோ, அவர்களிடையே காணப்படும் ஒத்த அம்சங்களையே பரமசத்தியம் அல்லது முடிவான பேருண்மை என்று கொள்ள வேண்டும். வெவ்வேறானவை என்று தோன்றும் கருத்துக்குடினில் புகுந்து பார்க்கையில் நமக்கு தெரிய வருவது இதுதான். நாம் காணும் அந்த அனுபவங்களை எவ்வாறு வெளியிடுவது என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஒருவருக்கு ஒரு சொல் பிடித்தால் இன்னொருவருக்கு இன்னொரு சொல் சரியாயிருப்பதாய் தோன்றலாம். ஒரு சாதாரண அனுபவத்தையே பல சொற்களால் விவரிக்க முயலும் போது ஒவ்வொருவர் சொல்வதும் வெவ்வேறு விதமாயிருப்பதையும், ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் ஏற்க தயங்குவதையும் பார்க்கின்றோம். சொற்களின் தன்மைகளை அலசி ஆய்வோ, புது புது சொற்களை எடுத்துச் சொல்வதையும், பிறர் சொல்லுவதை காரணத்தோடு ஏற்பதை மறுப்பதையும் காண்கின்றோம். இதனால் சொற்களை துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதிலும் பிடிவாதம் காட்ட ஆரம்பித்து விடுகையில் அது பௌதிக விஷயம் பற்றிய சர்ச்சையாயினும், ஆன்மீக விஷயம் பற்றிய சர்ச்சையாயினும், அது வெறும் சொற்சிலம்பமாகவும் ஆகிவிடுகிறது என்று எழுதுகிறார். ஆகவே மதங்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த நோக்கமே மனித ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஆன்மீக ஈடேற்றம், ஆன்மீக விடுதலை. இவைகளின் அடிப்படைதான் மதங்களின் மூல தத்துவ பொருளாகும். ஆகினால்தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லவேளை வாசிப்பது அறிவது, கேட்பது அறிவு என்றவர் சொல்லாமல் காண்பது அறிவு என்றார். ஏனென்றால் நாம் வாசிக்கின்றோம், கேட்கின்றோம், ஆனால் அனுபவத்தில் மெய்ப்பொருளை காணவில்லை. தர்க்க ரீதியாக பலவிதமான சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். குயவன் களிமண்ணை எடுத்து சட்டி செய்கிறான். களிமண்ணும் சட்டியும் அவனுக்கு பெரிய காரியமாய் தோன்றாது. ஆனால் அறிவு படைத்தவன் மண்ணுக்கும் சட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பான். மண்ணிலிருந்துதான் சட்டி வந்தது என்று சொன்னால், அப்படியானால் மண்ணும் சட்டியும் ஒன்றாகுமா என்று கேட்பான். ஒன்று என்று சொன்னால் மண்ணிலே தண்ணீரை ஊற்றினால் ஏன் நிற்க மாட்டேன் என்கிறது என்று கேட்பார். வெவ்வேறு என்று சொன்னால் மண்ணில்லாமல் சட்டி வருமா என்று சொல்லுவார். காரணம், உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி தங்களுக்கு தோன்றுகிறதிலேயே நிலைத்து அவைகளையே சதம் என்று நினைப்பதுதான் மதமாகவும் மாறிவிடுகிறது. நான் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு விளக்கம் உண்டு. ஒருவர் காய்கறி வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு போனார். அங்கு சென்றவுடனே கத்திரிக்காய் நன்றாக பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தது. அதை பார்த்தவுடனே இவர் கேட்டார், இவருக்கு திக்குவாய், சரியாக பேச வராது. ஆகவே கடைக்காரனை பார்த்து கத்திரிக்காய் என்ன விலை என்று கேட்டார். உடனே கடைக்காரன் அவரை பார்த்து கிலோ ஒரு ரூபா என்று சொன்னார். உடனே இவருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை பார்த்து திக்குவாயன் என்று சொல்லி இவன் நம்மை ஏளனம் செய்கிறானே என்று இவருக்கு கோபம் வர, இவர் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும் கோபப்பட, இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். கூட்டம் கூடிவிட்டது. பிறகு விசாரித்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் திக்குவாய். ஆகவேதான் விஷயம் தெரியவில்லை மற்றவர்களுக்கு. இவர் நினைத்தார் அவர் என்னை கிண்டல் பண்ணுகிறார் என்று, அவர் நினைத்தார் இவர் என்னை கிண்டல் பண்ணுகிறான் என்று. இதுதான் இன்றைக்கு உலகமெங்கிலும் நடந்து வருகிற காரியம். மதங்களின் அடிப்படை நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து பாராமல் மேலெழுந்த வாரியாக என் மதம் உன்மதம் பெரியது இது சிறியது, நாங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே எங்கள் மதம் இருக்கிறது, நீங்கள் இடையில் வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி பாழாக்குகிற மக்களைத்தான் இன்றைக்கு நாம் மதங்களிலே மதவாதிகளாக காண்கிறோம். நான் அறிந்த வரையிலே சில மதங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவது ஜுடாயிசம், யூத மதம். இதனுடைய தோற்றம் சுமார் 1800 ஆண்டுகள், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 1800. இந்த மார்க்கம் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த மனிதர் ஆபிரகாம் என்ற யூத மதத்தின் அற்புதமான ஒரு விசுவாசி. இந்த மார்க்கத்தின் கடவுளுக்கு ஏகோவா என்று பெயர். இந்த மார்க்கத்தாருடைய வேதம் பழைய ஏற்பாடு, பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், கட்டளைகள். இதற்கு அடுத்தபடியாக வருவது ஆரியம், ஆரியானிசம். இது சுமார் 1500 ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன்பு 1500 ஆண்டுகளில் காணப்பட்டிருந்தது. இது தோன்றுவதற்கு காரணர் யார் என்று விளக்கம் எங்கும் கொடுக்கப்படவில்லை. இதனுடைய கடவுள் பிரம்மா, மற்ற சிறு தெய்வங்கள். இவருடைய வேதங்கள் ரிக், அசுர், சாம வேதங்கள், உபநிடதங்கள் போன்றவைகள். ஒன்று இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரிக், அசுர், சாம வேதங்களிலே, குறிப்பாக ரிக்வேதத்தில் இருந்துதான் அசுர் வேதம் வந்தது, ரிக்வேதத்தில் இருந்துதான் சாம வேதமும் எழுதப்பட்டது. ஆகவே மூல வேதமாகிய ரிக்வேதத்தில் இன்றைக்கு சமயங்களில் அல்லது இந்தியாவில் உள்ள இந்து மதங்களில் காணப்படுகிற அநேக தெய்வங்களின் பெயர்கள் காணப்படவில்லை. பிரம்மா என்ற பெயர் காணப்படுகிறது. மற்றபடி அவருடைய தூதகணங்களாகிய வாயு, அக்னி, வருணா போன்ற இயற்கையின் தூதர்கள் தான் தெய்வங்களாக கருதப்பட்டு வந்தார்கள். ஆகவே அந்த வேதத்திற்கும் இப்பொழுது உள்ள வேதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம் அங்கு சற்று நிதானிக்க வேண்டும். ஆரியத்திற்கு அடுத்தபடியாக சிந்தோ என்ற ஒரு வேதமாகும், சிந்தோயிசம். கிறிஸ்துவுக்கு முன்பு 660 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதை தோற்றுவித்தவர் யார் என்பது தெரியவில்லை. இவருடைய வணக்கம் அல்லது கடவுள் இயற்கை, நேச்சர் வொர்ஷிப்பர்ஸ். அவர்கள் இயற்கையை வணங்கினார்கள், நமது ஆதி திராவிடர்கள் வணங்கியது போல என்று வைத்துக் கொள்ளலாம். சிந்தோயிசத்திற்கும் திராவிட சமயத்திற்கும் மிகுந்த ஒற்றுமை உண்டு. திராவிட சமயம் நம்முடைய தொல்காப்பியம் போன்றிய இலக்கியங்களிலே இன்றைக்கு காணக்கூடிய கடவுள்களோ மதங்களின் பெயர்களோ கிடையாது. மண் திணிந்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்புதை வருவழியும், வழிதளைய தீயும், தீமுருணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்று ஆண்டவர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். நிலம், தீ, விசும்பு, தை, வருவழி ஆகிய பஞ்சபூதங்களை திராவிட சமயத்தார் கடவுளாக நினைத்தார்கள். ஆகவே இது இயற்கை வணக்கம் என்று கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த ஷிண்டோ மார்க்கத்தாருக்கு கொடுக்கப்படுகின்ற வேதங்கள் கோஜிகி, நிகோங்கி என்ற இரண்டு புத்தகங்கள். ஷிண்டோயிசத்திற்கு அடுத்தபடியாக வருவது ஜொராஸ்ட்ரம். இது கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் 660 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஏறக்குறைய ஷிண்டோயிசத்திற்கும் இதற்கும் ஒரே காலம்தான். இதை தோற்றுவித்தவர் ஜொராஸ்ட்ரர் என்ற ஒரு மனிதர். இவர்களுடைய கடவுள் அஹூரா மஸ்தா. இவருடைய வேதத்தின் பெயர் அவஸ்தா. இதற்கு அடுத்தபடியாக தாவோயிசம் என்ற மதத்தை நாம் காண்கின்றோம். இது கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் 604 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதனுடைய தோற்றுவித்தவர் லாட்சே. அதை குறித்து சமீபத்தில் வாசித்த இந்த வேதத்தில், வேத விளக்கத்தில் வினோபா அவர்களும் அதை குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருக்க கூடும். இவருடைய கடவுளின் பெயர் தாவோ. ஃபாவோர்டிசிங் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இவருடைய வேதமாக கருதப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தோற்றுவிக்கப்பட்டது பௌத்த மதம், புத்திசம். கிமு 560 ஆண்டு நமது இந்தியா முழுவதும் சேர சோழ பாண்டிய நாடு நீங்களாக புத்த நாடாக இருந்தது என்பதை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அறிவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது இந்தியா ஒரு காலத்தில் பௌத்த நாடாக இருந்தது. இன்றைக்கு ஏன் பௌத்த மதம் இந்தியாவில் இல்லை என்ற ஒரு கேள்வி எழுமானால் அதை குறித்து நாம் பிற்பாடு சில விளக்கங்களை காணலாம். இதை தோற்றுவித்தவர் கௌதமர் என்று அழைக்கப்படுகிற சித்தார்த்தர், பிற்காலத்தில் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய கடவுள் ஆரம்ப காலத்தில் ஒன்றுமில்லை, இது கடவுளற்ற மார்க்கம். ஆனால் இக்காலத்திலே புத்தரையே கடவுளாக நினைத்து வழிபடுபவர்களும் புத்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள். இவருடைய முக்கிய வேதம் திரிபிதகா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியான நிலையில் வருவது கன்ஃபூசியானிசம். கிமு 551 ஆண்டில் ஏற்பட்டது. இதை தோற்றுவித்தவர் கன்ஃபூசியர். இவருடைய கடவுள் ஆகாயம், ஹெவன். தி கிளாசிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கன்ஃபூசியஸினுடைய எழுத்துக்கள் இவர்களுக்கு வேதமாக கருதப்படுகிறது. இதற்கு அடுத்த நிலையில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 4 ஆண்டுகள் தொடக்கம், கிறிஸ்தவம் உதயமாகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்துதான் கிறிஸ்தவ மார்க்கம் வந்தது என்று நினைப்பது தவறு. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் ஏற்படப்போவதை அறிவிக்க பல முனிவர்களை தேவன் உலகத்தில் ஏற்படுத்தினார். ஆகவே கிமு 4 நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவம் ஆரம்பமாகிறது. இதனுடைய முக்கிய தோற்றுவிப்பதற்கு காரணமாயிருந்தவர் இன்றைக்கு நினைக்கப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த சமயத்தில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரமும் சொன்னது ஜூடாயிசம், ஆரியானிசம், சிந்தோயிசம், யுராஸ்டியானிசம், தாவோயிசம், புத்திசம், கன்ஃபியூசியானிசம். ஆனால் கிறிஸ்தவம் வரும்பொழுது கிறிஸ்டியானிசம் என்று வராதபடி கிறிஸ்டியானிட்டி என்று வருகிறது. ஆகவே இசம் என்பதற்கும் இட்டி என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினவருடைய வாழ்க்கையின் அனுபவமே கிறிஸ்தவம் ஆயிற்று. ஆகவே இவர்களுடைய தெய்வத்தின் பெயர் பழைய ஏற்பாட்டில் காணப்படுவது போல யெகோவா. இந்த கிறிஸ்தவத்திற்கு அளிக்கப்பட்ட வேதம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாகிய பைபிள். இதற்கு அடுத்த நிலையில் தோற்றுவிக்கப்பட்ட மதம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் சப்மிஷன், ஒப்புக்கொடுத்தல் என்று பொருள். இஸ்லாமை கூட மதம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை, அதையும் ஒரு அனுபவமாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 570 ஆரம்பிக்கப்பட்டது. இதை தோற்றுவித்தவர் மஹமத் சல் என்று அழைக்கப்படுகின்ற பெரியார். இவர்கள் வணங்கும் தெய்வம் அல்லாஹ். இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வேதம் குர்ஆன். இதற்கு அடுத்தபடியாக மத நிலைமையில் வரக்கூடியது சீக்கிசம். சீக்கிசம் தோன்றியது கிறிஸ்துவுக்கு பின்பு 1469. இதை தோற்றுவித்தவர் நானக் என்று பெயருடைய குரு நானக். இவர்கள் தெய்வத்தின் பெயர், ட்ரூ நேம், மெய்ப்பெயர். இவர்களுடைய வேதம் கிரந்த் சாஹிப் என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுடைய கடைசியிலே ஹிந்துயிசம் என்று நமது இந்தியாவிலே பெரும்பாலும் அழைக்கப்படுகின்ற ஒரு மார்க்கத்தை நான் சொல்ல அவசியம் தூண்டப்படுகின்றேன். இதனுடைய காலத்தை யாரும் சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்ததா, கிறிஸ்துவுக்கு பின்பு இருந்ததா என்பன போன்ற விளக்கங்களை பலவிதமான சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை தோற்றுவித்தவர்கள் ஆரியர்கள், தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல, ஆரியர் கூட்டம். இந்து மதத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி 33 கோடி தேவர்கள் உண்டு. வேதம் எது என்று சொல்வதற்கு இல்லை. ஆகமங்கள், புராணங்கள், பிரமாணங்கள் இவைகள்தான் வேதங்களாக கருதப்படுகின்றன. இதிகாசங்கள், ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள். டாக்டர் TNP மகாதேவன் அவர்கள் தான் எழுதிய இந்து சமய தத்துவம் என்ற புத்தகத்தின் 31 பக்கத்திலே வேதங்களை விளக்கிச் சொல்லுவதற்காக எழுதப்பட்ட வீரகாவியங்களாகிய பாரதமும் கீதையும் ராமாயணமும் கதைகளே என்றுதான் சொல்லுகின்றார். மகாத்மா காந்தியும் அனாசக்தி யோகம் என்ற புத்தகத்தின் முன்னுரையிலும் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இதை ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்க்கும்போது அதிலும் சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டாலன்றி தொடர்ந்து சில காரியங்களை சிந்திக்க இயலாது. ஆகவே The Confusion Called Conversion என்ற புத்தகத்திலே சுந்தர்ராஜ் என்ற பேராசிரியர் எழுதியிருக்கின்ற சில காரியங்களை, மேற்கோள்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். இது ஆங்கிலத்திலே உள்ள புத்தகம், நான் அதை உங்களுக்கு தமிழிலும் சொல்லுவேன். The word Hindu has come to denote now the great and rich religion of Aryavedic Varnashrama Dharma or Brahmin religion என்று கொடுத்திருக்கிறார். வர்ணாசிர தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஆரிய தர்மா என்று அழைக்கப்படுகிற மார்க்கத்திற்கு பிற்காலத்திலே ஹிந்து என்ற மதப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். The use of the word Hindu in connection with particular religion is of very late occurrence. The old inclusive term was Arya Dharma. இப்படி சொல்வது இந்த புத்தகத்தை ஆக்கியோன் அல்ல, The Discovery of India என்ற புத்தகத்தை எழுதிய நமது முன்னாள் பாரத பிரதம மந்திரியாயிருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், As a matter of fact, Aryanism would have been a better descriptive word than Hinduism. மகாத்மா காந்தியடிகள் சொல்வது என்னவென்றால், ஹிந்து மதம் என்று சொல்வதை காட்டிலும் ஆரிய மதம் என்று அழைக்கப்படுவதே சிறந்த பெயராக இருக்கும் என்று சொல்லுகின்றார். பண்டித ஜவஹர்லால் நேரு மீண்டும் சொல்லுகிறார், The word Hindu does not occur at all in our ancient literature. The first reference to it in Indian book, I am told, is a tantric work of the 8th century AD, where Hindu means a people and not the followers of a particular religion. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு எழுதுவது, இந்த ஹிந்து என்ற வார்த்தை பழங்கால எந்த வேத நூல்களிலும் காணப்படவில்லை. கிபி 8 தந்திரம் என்று அமைக்கப்படுகின்ற ஆகமத்திலே இந்த சொல் காணப்படுகிறது. ஆனால் அப்பொழுது இந்த சொல் ஒரு மதத்தை குறிக்கும் சொல்லாக இல்லாமல் ஒரு பகுதியில் வாழ்கின்ற குறிப்பிட்ட மக்களை குறிக்கும் குறியீட்டு சொல்லாக இருந்தது என்றே விளக்குகின்றார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், The name Hindu is itself a foreign name. It was given by the Mohammedans to the natives for the purpose of distinguishing themselves. It does not occur in any Sanskrit work. ஹிந்து மதம் என்ற சொல் வெளிநாட்டவர்கள் வைத்த பெயர். மகமதியர்கள் தங்களை வேறுபடுத்தி காண்பதற்காக, வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்திய மக்களுக்கு வைத்த சொல். இந்த ஹிந்து என்ற வார்த்தை எந்த பழைய வேத ஆகமங்களிலும் சமஸ்கிருத வேத நூல்களிலும் காணப்படவில்லை என்று சொல்லுகின்றார். லூனியா என்ற பண்டிதர் சொல்லுகின்றார், The Persians and the Greeks called the country the land of Sindhu. Since Persians pronounced the letter S as H, they pronounced the word Sindhu as Hindu. பாரசீகர்கள் இந்தியாவுக்குள் வந்த பொழுது சிந்து நதியின் கரையருகிலே வாழ்ந்த மக்களை சிந்துக்கள் என்று அழைத்தனர். பாரசீகர்களுக்கு சி என்ற சொல் உச்சரிக்க வராமையினால், சி என்பதை அவர்கள் ஹி என்று உச்சரித்ததனால் சிந்து ஹிந்துவாக மாறிற்று என்று விளக்கம் கொடுக்கின்றார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறுபடியும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே சொல்லுகின்றார், இட் வாஸ் யூஸ்ட் பை த பீப்புள் லிவிங் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த இண்டஸ் ரிவர். த வேர்ட் இஸ் கிளியர்லி டிரைவ் ஃப்ரம் சிந்து, த ஓல்ட் ஆஸ் வெல் ஆஸ் த பிரசன்ட் இந்தியன் நேம் ஃபார் த இண்டஸ். ஃப்ரம் திஸ் சிந்து கம் த வேர்ட் ஹிந்து அண்ட் ஹிந்துஸ்தானி ஆஸ் வெல் அஸ் இண்டஸ் அண்ட் இந்தியா. சிந்து என்பது ஹிந்துவாக மாறி, ஹிந்து என்பது இந்துஸ்தானாக மாறி, அந்த இந்துஸ்தான் இண்டஸ் இந்தியா என்று இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதை அவர் எடுத்துச் சொல்கின்றார். நமது முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகின்றது, த டேர்ம் ஹிந்து ஒரிஜினலி ஹேட் அ டெரிட்டோரியல் அண்ட் நாட் அ கிரெடல் சிக்னிபிகன்ஸ். இட் இம்ப்ளைட் ரெசிடென்ஸ் இன் அ வெல் டிஃபைன்ட் ஜியோகிராபிக் ஏரியா. த இன்ஹாபிட்டன்ஸ் இன் த ஏரியா வெர் கால் ஹிந்து, டு பி மோர் ஸ்பெசிபிக் சிந்து. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எம்பரர் அகாசுரஸ் ஆப் சூஷான் ரோட் இன் 520 பிசி in his ordinance the word Hindu denoting the country. Dr. Radhakrishna avargal solugiradhu pole Hindu endra vaarthai Sindhu endra pradesathil vaalnda makkalai kurikkum kuriyetti sollaga irundhathu. Idharku udaranamaga Susan desathai arasaandu kondirundha Parasiga mannan aagiya Ahasveru endra raja Kristuvukku mundhu 520 ஆம் aandil aatchi seidhu kondirundhavan இந்து என்ற வார்த்தையை ஒரு தேசத்திற்கு வைத்த பெயராக காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எஸ்தர் என்ற மகாராணியின் சரித்திரத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் முதல் வார்த்தையே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நான் இவைகளை ஏன் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், மதம் என்பது மனிதனுடைய நல்வாழ்க்கைக்காக அமைக்கப்பட்ட சில பெரிய மனிதர்களுடைய முயற்சி. ஆகவே மதம் யாவருக்கும் பொதுவானது. ரிலிஜன் இஸ் யூனிவர்சல். எங்கெல்லாம் மனிதன் இருக்கிறானோ அங்கெல்லாம் மதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மதத்தினுடைய தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவது, மதம் மனிதனை மற்ற ஜீவராசிகளிலிருந்து பிரித்து விடுகிறது. மிருகங்களுக்கு மதம் கிடையாது, பறவைகளுக்கு மதம் கிடையாது, தாவரங்களுக்கு மதம் கிடையாது, ஊரும் பிராணிகளுக்கு மதம் கிடையாது. இங்கிலாந்தில் இருக்கிற சிங்கம் கிறிஸ்தவ சிங்கம் அல்ல, இந்தியாவில் இருக்கிற சிங்கம் இந்து சிங்கம் அல்ல, பாகிஸ்தானில் இருக்கிற சிங்கம் முஸ்லிம் சிங்கம் அல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கிற சிங்கம் காட்டுமிராண்டி சிங்கம் அல்ல, எல்லாம் சிங்கம் தான். இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் மதம். இந்த மதத்தை கொண்டு அவன் பலவிதமான போராட்டங்களைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறான், அல்லது பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான். அதன் உள்நோக்கத்தை அவனால் அறிந்து கொள்ள இயலவில்லை. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. 4 பண்டிதர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒருவர் தமிழ் ஆசிரியர், தமிழ் பண்டிதர், மற்றொருவர் தத்துவ ஞானி, இன்னொருவர் சாஸ்திரி, 4வர் சங்கீத வித்வான். 4 பேரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு பசி எடுத்தது. ஆகவே தத்துவ ஞானி சொன்னாராம், பசிக்கிறதே சாப்பிட வேண்டாமா என்று கேட்டாராம். உடனே தமிழ் புலவர் சொன்னாராம், நாமெல்லாம் மெத்தப்படித்த பண்டிதர்கள், மாத்தாரிடத்திலே போய் நாம் வாங்கி சாப்பிடுவது நமக்கு இழுக்கு, நாமாகவே சமையல் செய்து சாப்பிடுவது நமக்கு பெருமை என்று சொன்னாராம். சங்கீத வித்வான் சொன்னாராம், எனக்கு சமையல் செய்ய தெரியும், நான் சோறு ஸ்பொங்கி விடுகிறேன் என்று சொன்னாராம். உடனே தமிழ் வித்வான் சொன்னாராம், அப்படியானால் நான் தயிர் வாங்கி வருகிறேன் என்று அவர் தயிர் வாங்க போய்விட்டாராம். தத்துவ ஞானி தன் பங்குக்கு நெய் வாங்க புறப்பட்டாராம். சாஸ்திரி சாப்பிடுவதற்கு இலை அறுக்க வாழைத் தோட்டத்திற்கு போனார். 4 பேரும் 4 இடத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது. சங்கீத வித்வான் சமையல் ஆரம்பித்தார். 3 கல்லை எடுத்து வைத்தார், ஒரு பானை வாங்கி வைத்தார், தண்ணீர் ஊற்றினார், நெருப்பு வைத்தார், தளபல தளபல என்று கொதிக்க ஆரம்பித்தது. அரிசியை களைந்து போட்டார். அது நன்றாக கொதிக்க ஆரம்பித்தது. இந்த சத்தம் கேட்டவுடனே அவருக்கு சங்கீத ஞானம் உண்டாகிவிட்டது. தளபுல 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 என்று சொல்லி சத்தம் கேட்ட உடனே தொடையிலே தாளம் போட்டு சரிகம பதிலிசை என்று அதுக்கு சுரம் போட்டு பாட ஆரம்பித்தார். அந்த தளபுல சத்தத்திற்கும் இவருடைய சுரத்திற்கும் நன்றாக ஒத்துப்போய் கொண்டிருந்தது. இவர் விறகுல அந்த தீயை நன்றாக தூண்டி விடாததனாலே வர வர கொதி அடங்க ஆரம்பித்தது.